வணக்கம் நலாயினி.
வணக்கம் செல்வி.
பெப்ஸ்மியர் டெஸ்ட் பற்றி இன்று நாங்கள் அதை பற்றி பேச இருக்கின்றோம். முதலில் பெப்ஸ்மியர் டெஸ்ட் என்றால் என்ன என்று சொல்லுங்களேன்.
பெப்ஸ்மியர் டெஸ்ட் என்பது இது ஒரு சாதாரணமான ஒரு கருப்பு கழுத்தை சோதனை செய்து பார்ப்பதற்குரிய, அதாவது சர்விக்ஸின் ஹெல்த் ஸ்டேட்டஸை பார்ப்பதற்கு செய்யப்படுகின்ற ஒரு பரிசோதனை என்று சுருக்கமாக கூறலாம். இந்த கருப்பை கழுத்தில் பொதுவாக ஒரு புற்றுநோய் ஏற்படுகின்றது. இந்த புற்றுநோய் வந்து மோஸ்ட் பிரிவென்டபிள் கேன்சர் என்றபடியால் இந்த பரிசோதனையை நாங்கள் பெண்களுக்கு செய்வது வழமையாக இருக்கின்றது. பெப் டெஸ்ட் என்பது இந்த டிசம்பர் மாதம் முதலாம் தேதியிலிருந்து ஒரு சிறிய மாறுதல்களுடன் சர்வைக்கல் ஸ்கிரீனிங் டெஸ்ட் என்று அழைக்கப்படுகின்ற பரிசோதனையை நாங்கள் செய்கின்றோம். ஏன் இந்த பெப் டெஸ்டை நாங்கள் செய்ய வேண்டும் என்று நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், ஸ்கிரீனிங், அதாவது ஸ்கிரீனிங் என்று நாங்கள் கதைப்பது வருமுன் காக்கின்ற ஒரு நடவடிக்கை அல்லது ஒரு பரிசோதனை என்று சுருக்கமாக சொல்லலாம். இந்த விஞ்ஞான நவீன தொழில்நுட்பங்கள் எல்லாவற்றிலும் மனிதன் வளர்ச்சி அடைந்துள்ள நிலையிலும் இந்த உயிர்கொல்லி நோய்களான இந்த புற்று நோய்களில் இருந்து முற்றாக விடுபடுவது அல்லது அதனை குணமாக்கிக் கொள்வது என்பது இன்றும் மனித குலத்துக்கு ஒரு சவாலாகத்தான் இருக்கின்றது. ஆனால் இந்த புற்று நோய்களில் நாங்கள் சில புற்று நோய்கள், அதாவது பவல் கேன்ஸ், குடல் புற்றுநோய், இந்த கருப்பை கழுத்து புற்றுநோய், மார்பக புற்றுநோய் போன்றவற்றை நாங்கள் இந்த ஸ்கிரீனிங் டெஸ்டை செய்வதன் மூலம் இலகுவாக தடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. கடந்த கால தரவுகளின்படி இந்த பெப்ஸ்மியர் டெஸ்டை நாங்கள் செய்வதன் மூலம் 90% கருப்பை கழுத்து புற்றுநோயை தடுக்க முடிந்துள்ளதாக அறிக்கைகள் தெரிவிக்கின்றது.
பெண்கள் இந்த பரிசோதனையை எப்ப செய்ய ஆரம்பிக்க வேண்டும் என்று சொல்லுங்களேன்.
மார்கழி மாதம் முதலாம் திகதி 2017 ஒரு இந்த பெப் டெஸ்ட், அதாவது இந்த பெப் டெஸ்டில் ஒரு மாறுதல் ஏற்பட்டு செய்யப்படுகின்ற பரிசோதனை விதத்தில் ஒரு மாறுதல் ஏற்பட்டு இந்த ஆஸ்திரேலியாவில் நாங்கள் அதனை சர்வைக்கல் ஸ்கிரீனிங் டெஸ்ட் என்ற சொல்லி பாவிக்கின்றோம். செய்வதற்கு முன்பு இதனை 18-69 கால எல்லையில் பெண்கள் 18 அடைந்த பின்பு அவர்கள் 69 அடையும் வரை இந்த பரிசோதனை செய்தோம். ஆனால் இந்த புதிய சர்வைக்கல் ஸ்கிரீனிங் டெஸ்ட் 75-74 வரை செய்ய இந்த சர்வைக்கல் ஸ்கிரீனிங் செய்வதற்கு உகந்த காலம் நாங்கள் ஒவ்வொருவரும் 5 ஒரு தடவை செய்ய பணிக்கப்பட்டுள்ளது.
சரி, இப்பொழுது நீங்கள் கூறினீர்கள் இந்த புதிய சர்விக்கல் ஸ்கிரீனிங் டெஸ்ட் வந்து 5 ஒரு முறை செய்தால் போதும். ஆனால் முன்னர் இருந்த இந்த பெப்ஸ்மியர் டெஸ்ட் வந்து 2 ஒரு முறை செய்ய வேண்டும். அதே போல் 18 முன்னர் நாங்கள் செய்ய ஆரம்பித்திருந்தோம், இப்பொழுது 25 நாங்கள் செய்ய ஆரம்பிக்கப் போகிறோம். இதனால் 5 செய்யும் போது இதில் ஆபத்து இல்லையா?
நல்ல கேள்வி செல்வி. 99% கருப்பை கழுத்து புற்றுநோய் ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ் எனப்படுகின்ற ஒரு வைரஸினால் ஏற்படுகின்றது. இந்த வைரஸிலும் 16 ஜீனோடைப் உள்ள வைரஸ் தான் பொதுவாக இந்த கருப்பை கழுத்து புற்றுநோயை ஏற்படுத்துகின்றது. நாங்கள் இந்த சர்வைக்கல் ஸ்கிரீனிங் டெஸ்டை செய்யும் பொழுது இந்த வைரஸை இனங்காணுகின்றோம். முன்பு நாங்கள் செய்த பெப்ஸ்மியரை எடுத்து பார்த்தீர்கள் என்றால், நாங்கள் என்ன செய்கின்றோம் என்றால் கருப்பை கழுத்தில் உள்ள கலங்களை மட்டும் சோதனை செய்து பார்க்கின்றோம். ஆனால் இதற்கு ஒருபடி மேலாக போய்தான் இந்த சர்வைக்கல் ஸ்கிரீனிங் டெஸ்டை நாங்கள் செய்கின்றோம். ஏனென்றால் இந்த கலத்தில் ஏற்படுகின்ற மாற்றத்தை ஏற்படுத்துகின்ற உண்டு பண்ணுகின்ற இந்த வைரஸை, அதாவது ஹியூமன் பேப்பிலோமா வைரஸை கண்டுபிடிப்பதற்காகத்தான் இப்பொழுது செய்யப்படுகின்ற இந்த சர்வைக்கல் ஸ்கிரீனிங் டெஸ்ட் செய்யப்படுகின்றது. எனவே இது ஒருபடி மேலாக செய்யப்படுகின்ற சோதனை என்றபடியால் நாங்கள் இந்த வைரஸையே இனங்கண்டு விடுகின்றோம். இந்த வைரஸால் ஏற்படுகின்ற கல மாற்றத்திற்கு முன்கூட்டியே இந்த வைரஸை இனங்கண்டு விட்டோம் என்றால் நாங்கள் அதற்குரிய நடவடிக்கைகளை எடுத்து அதற்குரிய பரிகாரங்களை அல்லது ட்ரீட்மெண்டை நாங்கள் செய்யக்கூடியதாக இருக்கும். மற்றும் தரவுகள் தெரிவிக்கின்றது, இந்த புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள சர்வைக்கல் ஸ்கிரீனிங் டெஸ்டை செய்வதன் மூலம் 30% அதிகமான பெண்கள் இந்த புற்றுநோயால் பாதிக்கப்பட முன்பு இனங்காணக்கூடியதாக இருக்கும் என்றும் தரவுகள் தெரிவிக்கின்றது. இந்த சர்வைக்கல் ஸ்கிரீனிங் டெஸ்டின் வயது எல்லையை பற்றியும் நீங்கள் கேட்டிருந்தீர்கள். முன்பு இந்த பெப்ஸ்மியரை நாங்கள் 18 ஆரம்பித்திருந்தோம். ஆனால் இப்பொழுது 25 வயதில் தான் இதனை செய்கின்றோம். ஏனென்ற கேள்வி பல நோயாளிகள் மத்தியில் இருக்கின்றது. நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இப்பொழுது பாடசாலைகளில் 12 வயதை அடையும் பொழுது அல்லது உங்களுடைய பிள்ளைகள் 7ஆம் வகுப்பு படிக்கும் பொழுது இந்த கார்டிசில் என்ற வேக்சின் அவர்களுக்கு கொடுக்கப்படுகின்றது. இந்த வேக்சின் வந்து ஹியூமன் பேப்பிலோமா வைரஸுக்கு எதிராக தொழிற்படுகின்ற வேக்சின். எனவே நீங்கள் 25 வயதுக்கு குறைவாக இருக்கும் பொழுது உங்களுடைய இம்யூன் சிஸ்டம் கூடுதலான தொழிற்பாட்டை காட்டுவதாக இருக்கும். மற்றும் உங்களுக்கு இந்த ஹியூமன் பேப்பிலோமா வைரஸின் தொற்று ஏற்பட்டால் கூட அதனை நீங்கள் இலகுவாக உங்கள் உடம்பில் இருந்து அகற்றக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. ஏனென்றால் உங்களுடைய இம்யூன் சிஸ்டம் அதிகமாக வேலை செய்வது ஒன்று, மற்றது இந்த வேக்சின் மூலம் உங்களுக்கு ஒரு கூடுதலான ப்ரொடெக்ஷன் இருப்பதாகவும் சொல்லப்படுகின்றது. அத்துடன் இந்த 25 வயதுக்கு குறைவானவர்கள் ஏற்படுகின்ற இந்த செவர்கள் கேன்சர் எடுத்து பார்த்துருவோம் என்றால் அவர்களுக்கு ஏற்படுகின்ற சந்தர்ப்பம் வேலை குறைவாகவும் இருப்பதாக தரவுகள் தெரிவிக்கின்றது. எனவேதான் இப்பொழுது இந்த வயதெல்லியை 18 அவர்கள் 25 உயர்த்தியுள்ளார்கள். எனவே 25 வயதை நீங்கள் அடையும் பொழுது நீங்கள் இந்த செவர்கள் ஸ்கிரீனிங் டெஸ்டை செய்ய தொடங்க வேண்டும். 74 வயது வரை இந்த டெஸ்ட் செய்வதற்கு சிபாரிசு செய்யப்படுகின்றது.
இதன் செய்முறையில் வித்தியாசம் இருக்கிறதா? பழைய முறையிலும் பப்ஸ்மியர் டெஸ்டிற்கும் இந்த சர்விக்கல் ஸ்கிரீனிங் டெஸ்ட் செய்கின்ற அந்த செய்முறைகளில் வித்தியாசம் இருக்கிறதா?
இல்லை, இந்த சோதனையும் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், நீங்கள் குடும்ப வைத்தியரிடம் போனீர்கள் என்றால் அவர்கள் உங்களுக்கு எப்படி பப்ஸ்மியரை செய்தார்களோ அதே போல சேம் மெத்தடில் தான் அவர்கள் உங்களுக்கு இந்த பரிசோதனை செய்வார்கள். ஆனால் ஒன்று, அவர்கள் எடுத்த ஸ்பெசிமெனை அவர்கள் ஒரு திரவத்தினுள், ஒரு போத்தலில் உள்ள திரவத்தினுள் அவர்கள் விட்டு அவர்கள் அதனை ஆய்வுக்கூடத்துக்கு அனுப்பி பரிசோதனை செய்ய அனுப்புவார்கள். நான் முதலே குறிப்பிட்டேன், இந்த புதிய முறையில் ஹியூமன் பேப்பிலோமா வைரஸை கண்டுபிடிப்பதற்கு ஏதுவாகத்தான் இந்த சோதனை இருக்கின்றது. அது மிகவும் முக்கியமான விடயம் ஏனென்றால் அது அந்த களத்தில் மாற்றத்தை ஏற்படுத்துகின்ற வைரஸையே இனங்கண்பதற்குரிய சோதனையாக இந்த புதிய சோதனை இருக்கின்றது. மற்றபடியே ஒரு விதத்திலும் இந்த சோதனையில் செய்கின்ற முறையோ எடுக்கின்ற முறை உங்கள் குடும்ப வைத்தியர் எடுக்கின்ற முறையில் எவ்வித மாற்றமும் இல்லை.
இந்த பரிசோதனையை நாங்கள் எங்கெல்லாம் போய் செய்து கொள்ளலாம், பெண்கள் எங்கெல்லாம் போய் செய்து கொள்ளலாம் என்று சொல்லுங்கள்.
இந்த பரிசோதனையை நீங்கள் உங்கள் குடும்ப வைத்தியரிடம் போய் நிச்சயமாக செய்து கொள்ளலாம். இதனை விட நீங்கள் சில வழிகளில் உங்களுடைய மகப்பேற்றிற்காக மருத்துவ நிபுணர்கள் சில வழிகளில் அவர்கள் செய்வார்கள். பெண் நோயில் நிபுணர்கள் சில வழிகளில் கைனகாலஜிஸ்ட், சில வழிகளில் நீங்கள் வேறு ஏதாவது பெண்கள் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு போகும் பொழுது அவர்கள் சில வழிகளில் செய்வார்கள். மற்றும் நீங்கள் இந்த ஃபேமிலி பிளானிங் நிலையங்களிலும் இந்த பரிசோதனையை செய்து கொள்ளலாம். உங்கள் மாதிரிகளை உங்கள் குடும்ப வைத்தியர் ஆய்வுக்கூடத்துக்கு அனுப்பிய பின்பு ஆய்வுக்கூடத்தில் இதனை பரிசோதனை செய்து இந்த HPV டெஸ்டிங், அதாவது ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ் டெஸ்டிங்கை செய்து அவர்கள் எங்களுக்கு அந்த ரிப்போர்ட்டை அனுப்பி வைப்பார்கள். அந்த ரிப்போர்ட்டில் சில விஷயங்களை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். பொதுவாக உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை என்று தன் பொதுவான ரிப்போர்ட்ஸ் வருவது. அப்படி வரும் பொழுது அது உங்களுக்கு லோ ரிஸ்க் என்று சொல்லி அடையாளமிடப்பட்டு இருக்கும் உங்கள் ரிப்போர்ட்டில். அப்படி இருந்தால் நீங்கள் திரும்ப இந்த டெஸ்டை, செவர்கள் ஸ்கிரீனிங் டெஸ்டை 5 வருடத்திற்கு பிற்பாடு செய்ய வேண்டும். சில வழிகளில் நீங்கள் இன்டர்மீடியட் ரிஸ்க் என்று சொல்லி அது பதிவு பட்டுப்பட்டு இருந்தால் நீங்கள் உங்கள் டெஸ்டை 12 திருப்ப செய்ய வேண்டி இருக்கும். உங்களுடைய ரிப்போர்ட்டில் அது ஹை ரிஸ்க் என்று குறிப்பிடப்பட்டிருந்தால் நீங்கள் கட்டாயமாக பெண் நோயியல் நிபுணர், அதாவது கைனகாலஜிஸ்ட் ஒருவரை பார்க்க வேண்டி இருக்கும். சில வேளைகளில் இது அன்சாட்டிஸ்ஃபேக்டரி என்று சொல்லி குறிப்பிடப்பட்டு இருந்தால் நீங்கள் இந்த டெஸ்டை 6 வாரத்திற்கு பிறகு திருப்ப போய் உங்களுடைய குடும்ப வைத்தியரிடம் அணுகி திருப்ப இந்த பரிசோதனையை செய்ய வேண்டி இருக்கும். இந்த சர்வைக்கல் ஸ்கிரீனிங் டெஸ்டை நீங்கள் பொதுவாக உங்களுடைய மாதவிடாய் நின்ற பின்பு வருகின்ற முதல் கிழமையில் போய் செய்வது உகந்தது. உங்களுடைய சைக்கிள் இறுதி கட்டத்தில், அதாவது உங்கள் பீரியட்ஸ் வர்றதுக்கு முற்பாடு போய் செய்யும் பொழுது சில வேளைகளில் உங்களுக்கு அசௌகரியமாக இருக்கும், சில வேளைகளில் ஒரு இரத்த கசிவு ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்கின்றது.
மிக்க நன்றி டாக்டர் நலாயினி. பப்ஸ்மியர் டெஸ்ட் பற்றி மிக தெளிவாக விளக்கம் அளித்திருந்தீர்கள். பிறிதொரு சந்தர்ப்பத்தில் மற்றும் ஒரு தலைப்பில் நாங்கள் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
நன்றி செல்வி, வணக்கம்.